இந்த ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திற்கு 4வது அதிகாரத்திற்கு மறுபடியாக போவோம். இந்த 4வது அதிகாரத்திலே அந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிற ஒரு 3வது அற்புதத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த அற்புதத்தை தான் இப்போது மைக்கேல் அந்த பகுதியிலே நாம் கேட்கும்படியாக வாசித்தார். எலிசாவின் ஊழியம் மிகவும் அதிரடியாக ஆரம்பித்ததை இந்த அதிகாரத்தின் ஆரம்ப பகுதிகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. அவருடைய ஊழியம் கூட அவருக்கு முன்னாலே வந்திருந்த எலியாவின் ஊழியத்தை போலத்தான் இருந்தது. இந்த 2 ராஜாக்கள் நூலிலே எலிசாவினுடைய ஊழியத்தின் மத்தியிலே நடந்த 14 அற்புதங்களை நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அற்புதம் இப்பொழுது நாம் வாசித்த அந்த பகுதியில் வாசித்த அற்புதமும் கூட இஸ்ரவேலிலே மிகவும் இக்கட்டான ஒரு காலப்பகுதியிலே கர்த்தர் செய்த அற்புதமாக இருக்கிறது. இந்த அற்புதம் நமக்கு எதை காட்டுகிறது? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய மக்களுக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார் என்று. நமக்கு தான் நம்பிக்கை குறைவாக இருக்கிறதே தவிர, ஆண்டவர் தன்னுடைய மக்களை இக்கட்டான நேரங்களிலே இக்கட்டான காலப்பகுதியிலே கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்ம கேட்ட நேரத்துக்கெல்லாம் உடனடியாக வந்து அவர் உதவி செய்யாவிட்டாலும் கூட, நம்முடைய தேவைகளை எல்லாம் நல்ல அறிந்து வைத்திருக்கிற அந்த தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி, தனக்கே தெரிந்த எது சரியான நேரம் என்பதன்படி அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 72வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 12வது வசனத்திலே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும், அதாவது யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களை அவர் விடுவிப்பார் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சிறுமையானவன் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வசதிகள் எல்லாம் இல்லாத மனிதன், மிகவும் வறுமையில் இருக்கிறவனை பற்றி இங்கு சொல்லுகிறது. இவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய கூப்பிடுதலை குரலை கேட்டு வந்து அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சங்கீதம் சொல்லுகிறது போலவே தேவன் தன்னுடைய மக்களுடைய குரலை கேட்டு அவர்களுக்கு துணை செய்ய வருவார். அப்படியான ஒரு காரியத்தை அவர் செய்த அற்புதத்தை தான் இந்த 4வது அதிகாரத்தில் அவர் அந்த பானையில் இருந்த சாப்பிட முடியாத, அது அந்த பானையில் இருந்தது சாப்பிட முடியாத உணவு மட்டுமல்ல, அது உயிரையே குடிக்கும் என்று சத்தம் போட்டு அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் சத்தம் போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியான ஒரு உணவை அற்புதமாக, ஒரு நல்ல உணவாக அவர் மாற்றி தன்னுடைய நன்மையான தேவன் அந்த நன்மையை அவர்களுக்கு காட்டினார் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த அற்புதத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது எத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில், எத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இது நடந்தது என்பதை கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தில், இந்த அற்புதம் நடந்த காலத்தில் இஸ்ரவேலின் நிலைமை எப்படி இருந்தது? அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகி போனவர்களாக, சத்தியத்தை விட்டு விலகி போனவர்களாக, புறஜாதி தெய்வங்களை வழிபட்டு வந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் நாடு எல்லாம் பார்க்கிற பொழுது சத்தியத்துக்கு இடம் கொடுக்காமல், அது தெரிந்திருந்தும் நிச்சயமாக அவருடைய பழைய ஏற்பாட்டில் அதை பற்றியெல்லாம் வாசித்திருந்தும், எலியாவின் காலத்திலும் கூட நடந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும், அவள் கண்கள் குருடாகி இருதயம் கடினப்பட்டு போய் அந்த தேவனை விட்டு, அந்த சத்தியத்தை விட்டு விலகி போய் புற ஜாதி தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு
ஆராதனை செய்து கொண்டு வந்திருந்தார்கள் அந்த மக்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்தவன் அந்த யெரொபொகாம். அவன் தான் இதை ஆரம்பித்து வைத்தான். தானிலும் பெத்தேலிலும் அவன் கோயிலை கட்டி இப்படியாக ஒரு போலி ஆராதனையை ஆண்டவர் பேரில் உருவாக்கி விட்டவன் அந்த அரசன் தான். அது நாட்டு மக்கள் தொடர்ந்து அந்த வழியிலேயே போக ஆரம்பித்தார்கள். ஆகாபும் கூட இந்த நேரத்தில் அரசனாக இருந்தவன் இந்த மாதிரியான போலித்தனமான ஒரு ஆராதனைக்குத்தான் ஆதரவு கொடுத்து வளர்த்து விடுகிறவனாக இருந்தான். ஆகவே அந்த நேரத்தில் இஸ்ரவேல்ல ஒருவர் கூட ஆண்டவருடைய இரண்டாவது கட்டளைக்கு வாழ்க்கையில இடமே கொடுக்காமல் இருந்தார்கள். அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தார்கள். நாடு பூராகவும் எங்கு பார்த்தாலும் சிலை வணக்கமும் போலி ஆராதனையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அவருடைய கோட்பாடு எதுவாக இருந்தது? சிலைகள் இல்லாத இடத்துல ஆராதனை இருக்க முடியாது என்ற அளவில் அவர்களுடைய கோட்பாடு இருந்தது. ஆனா தெய்வங்களை சிலைகளை வைத்து ஆண்டவராக பாவித்து வணங்குவது மிகவும் மோசமான ஒரு சத்திய விலகல் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்படியெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போய் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்த ஆராதனையை அவருக்கு கொடுக்காமல் சிலைகளை வணங்கி சத்தியத்தை விட்டு விலகி போன மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி இதுதான். ஆனா இப்படியெல்லாம் நடக்கிற நேரத்தில் ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்திருந்தும் அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்களாக மனிதன் நடந்து கொள்ளுகிற பொழுது, அதை விட்டு விலகி போகிற பொழுது, அவர் சும்மா இருந்துவிடப் போவதில்லை, அவர் அமைதியாக இருந்துவிட மாட்டார் என்பது வேதத்தில் பல பகுதிகளில் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படி அவர் நடக்கிற பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டு தெரியாதது மாதிரி நடந்து கொள்ள மாட்டார். ஏன்? இப்படியாக ஆண்டவராக பாவித்து சிலைகளை வணங்குவதும் போலி ஆராதனை அவருக்கு கொடுப்பதும் மிகவும் மோசமான பாவமாக இருக்கிறது. ஏன்? அந்த தேவன் அந்த இஸ்ரவேல் நாட்டை தெரிவு செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது தானே உருவான ஒரு நாடல்ல. தேவன் அந்த நாட்டை தெரிவு செய்து அந்த நாட்டை பயன்படுத்தி தன்னுடைய மீட்பின் திட்டங்களை உலகத்தில் நடக்க தீர்மானித்திருந்தார். அதற்கு எதிராக அந்த நாடு நடந்து கொண்டது. நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள இறையாண்மையுள்ள தேவனாக அப்படி இருக்கிற தேவன் இப்படி நடக்கின்ற இந்த அநியாயங்களை எல்லாம், இந்த மோசமான கொடுமைகளையும் போலி ஆராதனையையும் புற தெய்வங்களை மனிதர்கள் கர்த்தராக பாவித்து ஆராதனை செய்வதையும் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? ஏன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாம விட்டாலும் அந்த நாடு தொடர்ந்து வீணா போய் அழிந்தே போய்விடும். ஆண்டவர் என்ன செய்தார்? தண்டிக்க ஆரம்பித்தார். அந்த தண்டனையின் காரணமாக நடந்தது என்ன? இந்த மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அதுதான் நடந்தது. ஆண்டவர் எதிரி நாடுகளை பயன்படுத்தி இஸ்ரவேலை தாக்கினார். அதெல்லாம் பாவம் வரலாற்றில் நம்ம வாசிக்கிற பொழுது என்னன்னா ஆண்டவர் இப்படி செய்கிறாரே அப்படின்னு நாம நினைக்கலாம். நாம வந்து ஆண்டவருக்கு எதிராக விரோதமாக நடக்கிற பொழுது ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருப்பதனால எதையும் பயன்படுத்தி தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் எதிரினார்களை வைத்து இஸ்ரவேலை தாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்படி தாக்கிய பொழுது அந்த நாடுகள் இந்த மக்களை சிறைப்பிடித்து தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போனார்கள். அப்படித்தான் பாபிலோன்ல போய் அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்ததை வாசிக்கிறோம். இப்ப இஸ்ரவேல் ஒரு மகிமையான நாடாக இருக்க வேண்டிய இஸ்ரவேல் கர்த்தராகிய நம் ஆண்டவரால் தெரிவு செய்து பயன்படுத்தப்பட்ட தேசம் இப்ப அந்த மகிமையை இழந்து போய் புறஜாதிக்காரர்களுக்கு மத்தியில சிறைவாசத்துல இருக்க நேர்ந்தது. அவர்களுடைய பெருமையை எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய அகங்காரத்துக்கு நல்ல அடி விழுந்ததாக பார்க்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறோம் சில நேரம் இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒருவனுடைய அகங்காரத்தை அடித்து இல்லாமலாக்குற பொழுது அவன் என்ன செய்வான்? இப்படியெல்லாம் மோசமாக அடி வாங்கி விட்டோமே என்று நினைத்து ஆண்டவர்கிட்ட வருவான்னு நாங்கள் நினைப்போம். ஆனா அதுதான் இல்ல. மனிதனுடைய இருதயம் கோரமானது. எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் மனிதன் தன்னுடைய பாவ இயல்புனாலே அவன் தொடர்ந்து ஆண்டவரை மதிக்காமத்தான் நடந்துக்குவான். ஆகவே இப்ப கூட இப்படியெல்லாம் சிறவாசம் பண்ணி போன பொழுதும் கூட அவர் என்ன செய்தார்கள், அவள் இந்த போலி ஆராதனையையும் இந்த சிலை வணக்கத்தையும் விட்டு விடுகிறதுக்கு அவளுக்கு இருதயம் இடமே கொடுக்கல. பழைய ஏற்பாடு தெளிவா நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய கட்டளைகளை அந்த 10 கட்டளைகளை மீறவே கூடாது. இந்த 2வது கட்டளை சில வணக்கத்தை மிகவும் கடுமையாக எதிர்க்கிறது. ஆண்டவர் அதன் காரணமாகத்தான் தன்னுடைய மக்கள் இந்த சிலைகளை வணங்கியதுனாலதான் அவளை அடிக்கடி எதிரி நாடுகளை வைத்து தாக்கினார், அவளுக்கு தண்டனையை கொடுத்தார்னு பார்க்கும். சிலை வணக்கம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டுகிறது, அது கோபத்தை ஊட்டுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவளை சர்வ வல்லமையுள்ள தேவன், முழு நீதியுள்ள தேவன், முழு பரிசுத்தத்தை கொண்டிருக்கின்ற, அவருக்கு மேல் யாரும் ஞானவான்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஞானவானாக இருக்கிற ஒரு தேவனை அந்த ஆண்டவர் உருவாக்கி ஒரு பொருளுக்குள்ளாக கொண்டு வந்து அந்த பொருளை ஆண்டவராக நினைத்து வழிபடுவது, அவரை உதறி தள்ளுவது மட்டுமல்ல, அவரை எந்த விதத்திலும் ஒரு கணக்கெடுக்காத ஒரு நிலை, அது ஆண்டவருக்கு பிடிக்காது, அது அவருக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. என்னுடைய மகிமையை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் கோபம் அதிகரித்து அசிரியர்களை கொண்டு சீரியர்களை கொண்டு இஸ்ரவேலை தண்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்த பொழுதும் அந்த மக்கள் மனந்திரும்பல, தொடர்ந்து இருதயம் கடினப்பட்டு போய் ஆண்டவரை வழிபடாமல் இருந்தார்கள். அவர்கள் பாகாலை வணங்கினார்கள், அதாவது எக்ரோனின் தேவனாக இருந்த பாகாலை அவர்கள் வணங்கினார்கள். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16-18 வசனங்களை நாம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16-18, தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றி குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிர தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா, எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவரை விட்டுட்டு அவருடைய கற்பனைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு மனுஷன் இந்த மாதிரி செலவணக்கத்துக்கு ஓடி இருக்கிறான். செலவணக்கம் ரொம்ப மோசமானது, அது எல்லா மனிதர்களையுமே அதிகமா பாதிக்குது. என்னவோ காரணத்தினால மனிதன் அதை நோக்கி ஓடுகிறவனாக இருக்கிறான். ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், அவன் சத்தியத்தை அடக்கி வைக்கிற காரியம் அவனுக்கு பாவத்தினால இயல்பா வருகிறது, அதனாலதான் அவனுக்கு சில வணக்கம் ரொம்ப பிடித்து விடுகிறது. இந்து மதத்துல எல்லாம் பார்த்தா அது சில வணக்கம், ஆனா அது மனுஷனை குருடனாக்கி வைத்திருக்கிறது, அழிவை நோக்கி அழைத்து போகிறது. அதே மாதிரிதான் ரோமன் கத்தோலிக்க மதம். ரோமன் கத்தோலிக்க மதம் கிறிஸ்தவ மதம் அல்ல, அதனுடைய அடிப்படையே சிலை வணக்க போதனையா இருக்கிறது. அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம், எந்த விதத்திலையும் யாராலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு காரியம் சிலை வணக்கம். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பாரம்பரிய சபையில எல்லாம் அந்த மாதிரி சிலை வணக்கம் அதிகமா இருக்கிறது. அது தேவனுக்கு பிடித்தமில்லாதது, அவர் அதை வெறுக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மனுஷனும் சிலை வணக்கத்துல ஈடுபட்டா அவன் தேவனுடைய பிள்ளையாக விசுவாசியாக இருப்பதற்கு வழியே இல்லை. இங்க பாருங்க, 2 காரியம் இங்க நமக்கு தெரியணும். அதாவது சிலை வணக்கம் முதலாவது அது ரொம்ப பயங்கரமானது, அதை விட்டு நம்ம வழங்கி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தருடைய கட்டளை அதற்கு எதிராக இருப்பது மட்டுமல்ல, அது ஆண்டவருடைய கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு பொருளுக்கு கொடுக்கின்ற அக்கிரமத்துக்கு அது நம்ம வழி நடத்துகிறது. ஆகவே அந்த சுவ வணக்கத்தை நம்ம விட்டுடணும். உண்மையில வேதம் சிலை வணக்கம்னு பார்க்கிற பொழுது வெறும் உருவத்தை வழிபடுகிறத மட்டும் சொல்லல, நம்ம இருதயத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம வேற எதுக்கெல்லாம் நம்ம இடத்தை கொடுக்கிறோமோ அதுவும் சிலை வணக்கம் தான். ஆகவே இந்த உருவ வழிபாடு ஆண்டவருக்கு பிடிக்காதது, அவர் வெறுக்கிறது என்பதை நம்ம நல்லா பார்த்து ஆண்டவர் எந்த விதமாக நம்ம அவர் ஆராதிக்கும்படியாக கேட்கிறாரோ அந்த ஆராதனையை நம்ம கொடுக்கணுமே தவிர, புத்தி கெட்டவர்களாக நமக்கு பிடித்த சிலை வழிபாட்டுக்கு நம்ம ஒரு நாளும் போய்விடக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாது. இதே மாதிரிதான் இயேசு படம் வைக்கிறது, அதுல நம்பிக்கையை காட்டுகிறது, சிலுவையில நம்பிக்கையை காட்டுகிறது. இதெல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாதவைகள். அவர் ஆவியும் சத்தியமும் மூலமாகத்தான் தன்னை வழிபடும்படியாக கேட்கிறார். அப்ப ஏன் நம்ம இருதயம் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு போவதற்கு காரணம் என்ன, நீங்க கேட்டு பார்க்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் எல்லா விதமான உருவ வழிபாட்டுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, எல்லா விதமா, ஆண்டவரை விட்டுட்டு பணத்துல நம்பிக்கை வைக்கிறது, ஆண்டவரை விட்டுட்டு இந்த உலகத்துல நம்பிக்கை வைக்கிறது, அவர்ல வைக்க வேண்டிய நம்பிக்கையை வேற எது எதுலாம் வைக்கிறோமோ அதுவும் சிலை வழிபாடுதான். ஆண்டவருக்கு அது பிடித்தமில்லாதது. அது அவரை நாம எரிச்சலூட்டுகின்றோம் அதை செய்வதன் மூலமாகங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த நாடு அதைத்தான் செய்தது. இஸ்ரவேல் நாட்டு மக்கள் அதைத்தான் வளமையா செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அது அவர்களுடைய வழிபாடு, உருவ வழிபாடு அவருடைய வழிபாடா மாறிடுச்சு. சத்தியத்தை விட்டு விலகி போய் சத்தியத்துக்கு காதையும் இருதயத்தையும் கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். வேற என்ன அந்த நாட்டில் நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த நாட்டில் ரொம்ப மோசமாக இருந்த இன்னொரு காரியம், அந்த காலத்துல பஞ்சம், சாப்பாட்டுக்கு பஞ்சம். உண்மையிலேயே இந்த இரண்டாவது ராஜாக்கள் சாப்பாடு அதிகம் அடிக்கடி வந்து போகிற ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப நம்ம பாக்குறதுல இதே அதிகாரத்துல கூட ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சாப்பாடு வந்துட்டு போயிருது. சாப்பாட்டு பஞ்சம் பெருமளவுல இருந்துச்சு. என்னைக்காவது சாப்பாடு இல்லாம இருந்திருக்கீங்களா, வச்சு பாருங்க. சாப்பாடு இல்லாம உலகத்துல ரொம்ப பேர் இருக்கிறாங்க இன்னைக்கும். இந்தியாவில கூட எத்தனையோ இடங்கள்ல சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து 3-4 தரம் சாப்பிடுறவங்களுக்கு ஒரு தரம் கிடைக்காம போகிற சாப்பாட்டை பத்தி சொல்லல. குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாம வாரமோ 2 வாரமோ உணவே இல்லாத கடுமையான பஞ்சத்தை நான் சொல்றேன். உண்மையிலேயே நம்ம அப்படி பஞ்சத்துல எல்லாம் கஷ்டப்பட்டது இல்லை இல்லையா. இந்த கொரோனா வைரஸ் காலத்துல கூட நம்ம வசதியா போய் சாப்பாடு வாங்கிக்க முடிகிறது. இந்த 6 வாரங்களா கூட எங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்கல. ரொம்ப பேரு 4-5 வாரங்களுக்கெல்லாம் வாங்கி வாங்கி மூட்டை கட்டினாங்க. ஏன் செஞ்சானோ தெரியாது, பணத்தை தான் வீணாக்கி இருப்பான். ஆனா நல்லா பொருள்கள் கிடைக்குது, எப்படி முந்தி இருந்ததோ அதே மாதிரி எல்லாம் போய் வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆனா சாப்பாட்டு பஞ்சம்ங்கிறது ரொம்ப கோரமானது. மனுஷனுடைய வயிற்றுக்கு உணவு இல்லாட்டி பாத்தீங்களா, பாரதியார் கூட ஒரு பாட்டு பாடி இருக்காரு, ஒருத்தனுக்கு வயிற்றுக்கு உணவு இல்லாட்டி இந்த உலகத்தையே அழிச்சிருவோம். இப்படி சாப்பாட்டு பஞ்சம் ரொம்பவும் மோசமானது. இந்த நாடு அந்த நிலைமைக்கு போய் கொண்டு வந்தது. 38வது வசனத்துல வாசிக்கிறோம் என்ன சொல்லுகிறது, தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, அவளுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. பயிர்கள் வளரல, நாட்டில் மழை பெய்யல, வெயில் தேவைக்கு அதிகமாக அங்க இருக்கிறது. என்னத்தை பயிரிட்டாலும் அது அவர்களுக்கு பலன் கொடுக்கறது இல்ல. பஞ்சம் அதிகரித்து போயிட்டது. தண்ணீர் இல்ல, ஒன்னும் பயிரிட முடியாது. 4 வாரம் மாத கணக்கில் அப்படி போய்கொண்டிருந்தா எந்தவித உணவு பொருளும் இல்லாமல் மனிதன் கஷ்டப்படுவான். இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வர்றதுக்கும் வழி இல்லைன்னா நல்லா யோசிச்சுப்பாங்க. தேசம் பூரா அந்த சாப்பாட்டு பஞ்சம். இப்ப இது வந்து பரவலாகவே நாடு பூராக இருந்தது. அந்த பஞ்சம் வேறு பல பிரச்சனைகளையும் அவளுக்கு கொண்டு வந்ததுன்னு பாக்கிறோம். அது அவ்வளவு மோசமான ஒரு பஞ்சத்தை இஸ்ரவேல் அந்த காலத்துல சந்தித்தது. அப்படி சந்தித்த பொழுது அது ஆண்டவரை வழிபடாத அவருக்கு விரோதமான மக்கள் மட்டுமல்ல, ஆண்டவரை வழிபட்டு விசுவாசித்தவர்களும் கூட அந்த பஞ்சத்துல அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே அவிசுவாசிகள் விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாங்க, என்ன கேள்வி? ஓம் தெய்வம் உனக்கு உதவலையா இந்த நேரத்துல? ஏன் அவர் உனக்கு உதவிக்கு வரமாட்டாருங்கிறது அப்படின்னு அவங்களும் கேட்க ஆரம்பிச்ச அளவுக்கு மோசமான ஒரு நிலை நாட்டில் இருந்தது. கில்கால் என்று நம்ம அந்த வாசிக்கிறோம் இல்லையா, 38வது வசனத்துல. அந்த கில்கால்ல எதுவுமே இல்லை, எந்த பயிரும் இல்லை, அறுவடைக்கே வழி இல்லை, ஒரு உணவும் இல்லை, எங்கு தேடினாலும் அது கிடைக்காத மோசமான நிலை. டெஸ்பரேட் டைம்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மனிதன் பதறி போய் என்ன செய்வது என்று தெரியாமல், குடும்பம், பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலை. எல்லாருமே அவிசுவாசிகள் விசுவாசிகள்னு பாரபட்சம் இல்லாம இந்த பஞ்சத்தை முழு நாடு அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த நிலை. இது நம்ம பார்க்கணும், இது ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தினவரே ஆண்டவர் தான். இந்த வந்த இந்த பஞ்சம் கர்த்தருடைய தண்டனையாக நாட்டுக்கு வந்து சேர்ந்தது. இது ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு தண்டனை. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? அதுக்கு காரணம் தான் நம்ம பார்த்தோமே, ஆண்டவரை விட்டு விலகி போய் அவரை வழிபடாம அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு பொருள்களுக்கு கொடுத்து அவரின் கேட்டுக்கொண்டபடி ஆராதனை அவருக்கு கொடுக்காம இருக்கிற பொழுது நம்ம தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் அந்த ஆண்டவருக்கு இருக்கிறது. அவர்தான் நம்ம தேவன், அவர்தான் நம்ம கர்த்தர். எப்படி எந்த அகங்காரத்துல ஒருவன் அவரை விட்டு விலகி போய் இப்படி எல்லாம் செய்ய முடியும்? அப்படி செய்தால் ஆண்டவர் பேசாம இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? அவர் இந்த தண்டனையை அனுப்பினார். ஏன் அனுப்புகிறார்? தண்டிப்பதற்கு மட்டுமல்ல, தண்டித்து என்னை நோக்கி திரும்பு, என்னை வழிபடு என்று கேட்கிறதுக்கு, அவன் மனம் மாறுவதற்காக இதை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஏன்? இந்த ஆண்டவர் அந்த நாட்டோடு ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அந்த நாட்டை ஒரு தரும் மகிமையுள்ள தேசமாக மாற்றுவேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர்களை தண்டிக்காம என்ன செய்வார்? வேதம் பல இடங்கள்ல, பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கையை மீறினால் என்னென்ன தண்டனை வரும்னு எழுதி இருக்குது. அவர்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருந்திருக்கல. லேவியர் ஆகமம் 26வது அதிகாரத்துல 20வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்க சொல்லுகிறது, உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், வளமையெல்லாம் வீணா போகும். விருதா செலவழியும்னா நீ அதை எப்படி பயன்படுத்தினாலும் அது பலன் கொடுக்காது. உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் உடன்படிக்கையை மீறாத, எனக்கு நீ கீழ்படியாம போகிற பொழுது இதைத்தான் நான் செய்வேன். அப்புறம் 25வது வசனத்திலிருந்து வாசித்தால், அதே லேவியர் 26ல், என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களிலே சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள், உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். பாத்தீங்களா, இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏளத்தனையாய் தண்டிப்பேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது, அவருக்கு பொய் சொல்லவே வராது. அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், என் வார்த்தையை நீ மீறுவாயானா நான் உன்னை நிச்சயமாக தண்டிப்பேன். நீ எனக்கு வார்த்தைகளை கேட்காமல் நீ கீழ்படியாமல் போன இப்படி எல்லாம் வரும். இதே நேரம் உபாகமத்துல டியூட்ரானமி 29வது அதிகாரம் 38-40 வரையும் வாசித்தாலும் இதையே வாசிக்கிறோம். அங்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுவதை கேட்போம். 38வது வசனம், மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பச்சித்து போடும், திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும், ஒளிவ மரங்கள் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை, உன் ஒளிவ மரத்தின் பிஞ்சிலும் ஒதிர்ந்து போகும். பாத்தீங்களா, நீ ஒன்னும் செய்யாம இருக்க மாட்டேன், நீ பயிரிடுவாய் நான் அதை அழிச்சிருவேன், நீ எவ்வளவு கஷ்டப்படுவாய் நீ உழைப்பாய் அது ஒண்ணுமே நான் பலன் கொடுக்காம பார்த்துக்குவேன். ஆண்டவர் அதுதான் சொல்ற, அது இப்ப நாட்டுல பஞ்சம் வந்திருக்கிறது, கோரமான பஞ்சம், ஒன்னும் வளர மாட்டேங்குது, தண்ணியும் இல்ல பயிர்களும் இல்ல, எங்கேயும் போய் எதையும் வாங்க முடியாத நிலை, கோரமான ஒரு நிலைமை. ஆண்டவர் இந்த தண்டனையை அனுப்பி இருக்கிறார். ஏன், நீ என்னை விட்டு விலகி போனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ற. இப்ப இதே நேரம் எலிசா தீர்க்குதரிசி நாட்டில் இருந்தார், தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரால் பல இடங்களில் தயாரிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் ஆண்டவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் அடியோட தேவனுடைய வார்த்தைய நிராகரித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அப்படி இருக்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்வாரு, இந்த மாதிரியான பயங்கர பிரச்சனைகளை அவரே அனுப்பி வைப்பார். ஏன் அனுப்பி வைக்கிறார், அதன் மூலமா அவர்களோட பேசுவதற்காக. நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா, இவ்வளவு மோசமாக நீ எப்படி என்னுடைய வார்த்தையை மீறி என்னை எதிர்த்து நடக்கலாம். ஆகவேதான் இந்த பஞ்சம் அவரால் அப்படி அனுப்பப்பட்ட அவருடைய செய்தியாக இருந்தது. இதன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி துன்பங்களை ஏற்படுத்தி அவருடைய இருதயங்கள் இந்த சிலை வழிபாட்டிலிருந்து விலகி ஓடும்படி செய்வதற்காக ஆண்டவர் அதை அனுப்பி வைத்தார். ஆனா இதே நேரத்தில் இன்னொன்னு நாட்டில் பார்க்கணும், அந்த தேசத்தில் இருந்த பரிசுத்தவான்களை பற்றி என்ன சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் விசுவாசித்தவர்களும் அவர்களுக்கு மத்தியில பெருந்தொகையா இல்லாவிட்டாலும் அந்த நாட்டில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவர்களும் கூட இந்த துன்பங்களுக்கு மத்தியில அதை அனுபவிக்க வேண்டி இருந்தது. பாத்தீங்களா, துன்பம் வருகிற பொழுது நீங்க பாபிலோனுக்கு சிறைவாசத்துக்கு போன பொழுது நம்ம எவ்வளவு பேர் எசேக்கியல் தீர்க்குதரிசி போயிருந்தாங்க, தானியல் அங்க கொண்டு போகப்பட்டிருந்தான், சாத்ராக் மீசக் இவங்களெல்லாம் பத்தி நம்ம வாசிக்கலையா. ஆகவே துன்பம்னு ஆண்டவர் இப்படி அனுப்புகிற பொழுது முழு தேசமும் அதை அனுபவிக்கிற பொழுது அந்த துன்பங்களுக்கு மத்தியில் தேவனுடைய மக்களும் போய் தேர வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த துன்பம் இங்கு வந்தது அது நாடு பூரா பரவி காணப்பட்டது. ஏன், ஆத்மீக ரீதியில் அந்த நாடு ரொம்பவும் அநியாயமாக ஆண்டவருக்கு எதிராக நடந்து கொண்டதுனால். ஆகவே தேவனுடைய மக்களும் இந்த துன்பத்தை அனுபவித்தார்கள். அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களும் கூட அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒன்னு இந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்கணும், எப்பவும் ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு மோசமான பிரச்சனைகளை துன்பங்களை ஒரு அனுப்புகிற பொழுது அவிசுவாசிகளை தண்டிப்பதற்காக தேவனுடைய மக்களும் அதை அனுபவிக்காம இருக்க முடியாது. அவர்களும் கூட நெருப்பாக தேவன் அனுப்புகின்ற அந்த துன்பத்தை குள்ளாக போய்விட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே நாம நினைக்க கூடாது, ஆண்டவர் பொதுவான இந்த நியாயத்திற்கு போன்ற தண்டனைகளை நாடுகளை தண்டிக்க அனுப்புகிற பொழுது அது தேவனுடைய மக்களை அது தொடாதுன்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் வந்த பொழுது சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பிரசங்கி பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். இது அவிசுவாசிகளை மட்டும்தான் அழிக்கும். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், கொள்ள நோய் நம்ம தொடவே தொடாது. ஆகவே நீங்க அதிகமா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அவருக்கு சுவாசமாக நடந்தா, உங்களை இந்த கொரோனா வைரஸ் தொடாது, நீங்க சாக மாட்டீங்க, அது சுத்த போய். இப்படியெல்லாம் வேதம் தெரியாம அதை எடுத்து நம்ம சொல்லவும் கூடாது, பிரசங்கம் பண்ணவும் கூடாது. தேவனுடைய மக்களும் இதுக்குள்ளாக போய் வர வேண்டிய ஒரு நிலைமை தான். ஆகவே இது எல்லாருமே இப்படி வார துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர். இந்த நீங்க நினைக்க கூடாது, இப்படி எல்லாம் துன்பங்களை அனுப்புகிற பொழுது ஆண்டவர் விசுவாசிகளை எல்லாம் தனியா பிரிச்சு அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து தப்ப வச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பு. இந்த கொரோனா வைரஸ் உலகம் பூரா பாதித்துக் கொண்டிருக்கிற பொழுது கிறிஸ்தவரும் சேர்ந்துதான் பாதிக்கப்படுறாங்க. அவங்க நமக்கு தவறான எண்ணங்கள் ஆண்டவருடைய கிரியைகளை பற்றி நமக்கு இருக்கக்கூடாது. நிச்சயமா இது வந்தது அவிசுவாசிகளுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருப்பதனால அவர்களை தண்டிக்க வந்தாலும் கூட தேவனுடைய மக்களும் அதற்குள்ளாக நடந்து போக வேண்டிய நிலை ஏற்படும். அப்படின்னா நம்ம இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் ஒரு பொதுவான நியாய தீர்ப்பை தன்னை விட்டு விலகி போய் தன்னை எதிர்த்து நிற்பவர்களை தண்டிப்பதற்காக அனுப்புகிற பொழுது கிறிஸ்தவர்கள் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதன் மூலமாக நம்மோடையும் பேசுகிறார். அதன் மூலமாக நம்ம போகிற பொழுது அது நம்மை சுத்திகரிப்பதற்காக அதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்களுக்கு தண்டனைய வந்து அவருடைய இருதயம் தன்னை நோக்கி திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். நமக்கு நாம் அதற்குள்ளாக போகிற பொழுது நம்மை சுத்திகரிப்பதற்காக நாம் ஆத்மீக விருத்தி அடைந்து இன்னும் மேலும் கிருபையில் வளருவதற்காக ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். நம்ம ஆத்துமாவை இதெல்லாம் அழித்திடவே முடியாது. அவிசுவாசிகளுக்கு மேல ஆண்டவர் அனுப்புகிற எந்த தண்டனையும் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் எடுக்காது. ஆவிக்குரிய விதத்துல அது நம்ம அழிக்கவே அழிக்காது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து 9/11 சொல்லுவாங்க இல்லையா, குண்டு போட்டு அவன் நியூயார்க்ல அந்த ட்வின் டவர் எல்லாம் அழிச்சிட்டான். கிறிஸ்தவர்களும் அதுல பாதிக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதனால ஆகவே நம்ம நினைக்க கூடாது அது ஏன் கிறிஸ்தவர்கள தொட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. பாரபட்சம் இல்லாம தான் இந்த எல்லா குடும்பங்களும் உலகத்துல எல்லாரையுமே பாதிக்கும். ஆனா ஆண்டவருடைய மக்கள் இன்னும் அதிகமான கேள்விகள் கேட்பதற்கு, முக்கியமான கேள்விகள் கேட்பதற்கு அதை ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்ப இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த COVID-19 காலத்திலும் கூட அது நம்மையும் பாதிக்குது. நம்ம கிறிஸ்தவர்கள் அதை பார்த்து நாம கேட்க வேண்டிய முக்கியமான ஆத்மீக கேள்விகளை கேட்காம இருக்கக்கூடாது. இதன் மூலமாக ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல என்னோட என்ன பேசுகிறார், எந்த விதத்துல இந்த சூழ்நிலையில நான் திருந்தி இன்னும் சுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட வாழணுங்கிறத நம்ம கேட்கணும். பாருங்க, சபையெல்லாம் மூடிடுச்சு இல்லையா, சபையெல்லாம் தொடர்ந்து அழகா இருந்த காலத்துல எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாம கார்ல ஏறி போயிட்டு இருந்தோம். எங்க ஊர்ல உங்க ஊர்லயும் பேச்சுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு வசதி இருந்தது, மக்களோட ஐக்கியத்துல வர்றதுக்கு வசதி இருந்தது, சத்தியம் கேட்க வசதி இருந்தது. இப்ப சத்தியத்தை கேட்க முடிந்தாலும் கூட சபைகளுக்கு நம்ம போக முடியல, திருவிந்து நம்மளால வைக்க முடியல. நம்ம எல்லாம் போய் வேஞ்சலிசம் சுவிசேஷத்தை சொல்லுகிற பணியில ஈடுபட முடியல. மிஷன் ஒர்க் எல்லாமே நிறுத்தப்பட்டு போயிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், அந்த ஊழியங்கள் எல்லாம் கொண்டு நடப்பதற்காக கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிற அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நல்ல போதகர்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க, அத்தனையோ மிஷினரிகள் எல்லாம் தங்க ஊழியத்தை நடத்த முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்ப இந்த கொரோனா வைரஸ் நாமையும் தான் பாதிச்சிருக்குது. அது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நிச்சயமா இந்த நேரத்துல எங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும், கேள்விகளை கேட்கணும். ஆனா அந்த காலத்துல இஸ்ரவேல்ல தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச பேரா தான் இருந்தாங்க. இருந்த பொழுதும் அவர்களும் இந்த துன்பத்தை அனுபவித்தார்கள். இந்த துன்பம் அந்த வறுமையும் பஞ்சமும் அந்த தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகளையும் தொடாமல் இல்லை. அவர்கள் தேவனுடைய மக்களாக இருந்த பொழுதும் அவர்களும் அவரை அனுபவிக்க அந்த பஞ்சத்தை அனுபவிக்க நேர்ந்தது. அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் இருந்தது. ஆகவே அப்ப இருந்த நிலைமை அந்த நாட்டில் மிகவும் மோசமான நிலைமை. நம்ம நிலைமை வந்து அந்த அளவுக்கு மோசம் இல்ல சரிங்களா, நான் அந்த அளவுக்கு மோசமா போகல. உணவுப் பொருள்கள் எல்லாம் வாங்க முடியுது, எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு சுகமா தான் இருக்கிறோம். ஆகவே நம்ம எந்த விதத்திலயும் நம்ம நிலைமைய அதோட கம்பேர் பண்ண முடியாது. அந்த நிலைமை பயங்கரமா மோசமாக இருந்தது. அடுத்த வேளைக்கு உணவு இல்லாத ஒரு மோசமான நிலைமை. இப்படியான நேரத்துலதான் நம்ம எலிசாவை சந்திக்கிறோம். ஆகவே இப்ப அதை பத்தி ரெண்டாவதா பார்ப்போம். அதாவது எலிசா அவர்களை பார்ப்பதற்காக கில்காலுக்கு வந்தார் சரிங்களா. ப்ராஃபட் அங்க வந்த 38 வசனத்துல வாசிக்கிறோம், எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கிற நேரத்துல இந்த பஞ்சம் தேசத்துல உண்டாகி இருந்தது. எலிசா அங்கு வருகிறார் என்று பார்க்கிறோம். தேசம் மிகவும் மோசமாக இருந்த நேரத்தில், கில்கால் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருந்த நேரத்தில் எலிசா அங்கு வருகிறத பார்க்கிறோம். அப்படி எலிசா அங்கு வந்த பொழுது அங்கு இருந்த அவிசுவாசிகள் எல்லாம் அதை கணக்கெடுத்துக்கவே இல்லை. அவர்களை பொறுத்த அளவுல அவங்க எந்த விதமான ஒரு அவரை பற்றிய சிந்தனையும் அவர்களுக்கு இருக்கல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், எலிசா வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசி. ஆண்டவருடைய வார்த்தை அவரிடத்துல இருந்தது. எங்க எலிசா இருந்தானோ அங்கு தேவனுடைய வார்த்தை இருந்தது. எங்கு எலிசா இருந்தானோ அங்கு ஆண்டவர் இருந்தார்னு கூட சொல்லலாம். ஆகவேதான் அதிரடியான பல அற்புதங்களை எல்லாம் அந்த ரெண்டு ராஜாக்கள் நம்ம வாசிக்கிறதுக்கு காரணம், திக்கற்றவர்களுக்கு உதவுகின்ற அந்த ஆண்டவன் தீர்க்கதரிசியின் மூலமாக அதை செய்தார் என்று பார்க்கும். இருந்தும் கூட எல்காலுக்கு எலிசா வருகிறார், ஆனா மக்கள் அதை எந்த விதத்திலும் கணக்கெடுக்கவில்லை. ஆனா தேவனுடைய மக்களுக்கு எலிசாவினுடைய வருகை மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. கொஞ்ச பேரா அவர்கள் இருந்த பொழுதும் அது அவர்களுக்கு ஒரு டானிக் மாதிரி இருந்தது. அவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள். நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சாப்பாடு இல்லாத நிலைமை, அந்த பஞ்சம், இது எல்லாம் மறந்து அவர்கள் தேவனுடைய மனுஷன் அங்கு வந்திருக்கிறார் என்று அதுல ஆனந்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இத இப்ப நாம கூட என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலேயே அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படாட்டியும் கூட தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்காக கூடி வருகிறோம், அதுல ஆனந்தப்படுகிறோம். கவலைகளையும் துன்பங்களையும் கூட கொஞ்சம் மறந்து போய் இருக்க நம்மளால முடிகிறது இல்லையா. அப்படியான ஒரு நிலைய தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. எலிசா வந்த பொழுது தேவனுடைய மக்கள் அதனால சந்தோஷப்பட்டாங்க. ஏன் சந்தோஷப்பட்டாங்க? அதுக்கு காரணம் எலிசாவிடத்துல இருந்துதான் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது. அந்த வார்த்தையை நம்ம கேட்கலாமே, அந்த வார்த்தையை நம்ம படிக்கலாமே, அதை இன்னும் அதிகமாக சிந்திக்கலாமேங்கிற அந்த ஆர்வம் அவளுக்கு பசி பட்டினி எல்லாவற்றையும் மறந்து அந்த சத்தியத்துக்காக அவர்கள் எலிசாவிடத்துல போக வைத்தது. ஏன்? அந்த சுத்தமான பாலாகிய தேவனுடைய வார்த்தை அந்த எலிசாவிடத்திலிருந்து அவர்களுக்கு வந்தது. அப்படி வந்த பொழுது எப்படி சூரியன் வருகிற பொழுது வானத்துல இருக்கின்ற அந்த முகில்கள் எல்லாம் இல்லாம போய் வெளிச்சம் வருமோ, அதே போல எலிசாவினுடைய வருகை கில்காலிலே தேவனுடைய மக்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நேரத்தில் நீங்களும் கேட்டு பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையில இந்த தீர்க்க தரிசியினுடைய புத்திரர்கள் மாதிரி நீங்க சந்தோஷப்படுறீங்களா? ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல துன்பமே இல்லாம ஒரு சந்தோஷத்தோட வாழ்ந்து விடவே முடியாது. ஆண்டவர் யாருக்குமே அப்படி எதையும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கல, ரொம்ப இருக்கத்தான் செய்யும். என்னதோ பெருசோ அது மாறி மாறி வந்து போய்கொண்டே இருக்கும். கடைசி வரையிலும் ஒரு விதமான துன்பமும் குழப்பங்களும் இல்லாம நம்ம இங்க வாழ்ந்துட முடியாது. ஆனா அப்படி இருந்துட்டா நமக்கு ஜெபம் தேவையில்லை, ஜெபம் நமக்கு தேவை. அது பிரச்சனைகள் துன்பங்கள் வருகிற பொழுது அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆனா அப்படி துன்பமோ பிரச்சனைய வாழ்க்கையில வருகிற பொழுது நாம அதை பத்தி எரிச்சல் அடைந்து கோபப்பட்டு ஆண்டவரை குறை கண்டு கொண்டு இல்லாட்டி மற்ற மக்களை நம்மளோடு இருக்கிறவங்க மேல குறை பேசிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லாட்டி அந்த நிலைமையிலும் அதையெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைத்து விட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க துடிக்கிறோமா? அந்த தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன் மூலமாக ஆறுதல் அடைய பார்க்கிறோமா? நீங்க தான் அது உங்களை கேட்டு பார்க்கணும், நீங்க தான் கேட்டு பார்க்கணும். ஆனா இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்களுக்கு தேவனுடைய வசனம் எல்லாவற்றையும் விட பெருசா இருந்துச்சு. அதனாலதான் எலிசா அன்னைக்கு அங்கு வந்த பொழுது அவர்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கிட்ட இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம், நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இப்ப அடுத்ததாக மூணாவதா இந்த பகுதியில அந்த அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். எலிசா அந்த நிகழ்த்திய அந்த அற்புதத்தை பார்க்கிறோம். அது எப்படி ஆரம்பிக்கிறது? 38வது வசனத்துல பார்க்கிற பொழுது தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் எலிசாவுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ பெரிய பானையை அடுப்புல வைத்து தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஏன்னா எலிசாவுக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாம் ரொம்ப பட்டினியில இருக்கிறாங்க, வறுமை பஞ்சம் அவர்களை வாட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே வேலைக்காரனை கூப்பிட்டு அவர்களுக்கு நீ ஒரு கூழ் காய்ச்சின்னு சொல்லுகிறான். அப்ப ஒருவன் என்று 39வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த ஒருவன் வந்து அந்த தீர்க்க தரிசிகளினுடைய புத்திரர்களில் ஒருவனாக கூட இருக்கிறான். அப்ப ஒருவன் என்ன செய்கிறான், வெளியில அவன் ஓடி போய் ஏதாவது கொஞ்சம் பயிர்கள் இருந்தா அதையெல்லாம் கொண்டு வரலாமே, அந்த கூழ் காய்ச்சுவதற்கு அது உதவும் என்று சொல்லி அவன் போய் அப்படி போய் சுத்தியெல்லாம் பார்த்த இடத்துல 39வது வசனம் சொல்லுகிறது போல ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வைத்து அதையெல்லாம் நல்லா வெட்டி அந்த கூழ்பானையில போட்டான்னு பாக்கிறோம். இப்படி போனவனுக்கு இப்படி பார்த்து அங்க இருந்த இந்த கீரை வகைன்னு வச்சுக்கோங்களே, அந்த கீரை வகை அது சாப்பிடுறதுக்கு தகுந்ததா அவனுக்கு பட்டு அதை கொண்டு வந்து நல்ல கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி அதை பானையில போட்டான். இப்ப இத பத்தி ஆராய்ந்தவர்கள் சொல்றாங்க, இது வந்து அப்படி நல்லதில்லை. அதாவது நமக்கு வயிறு சரியில்லாட்டி அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கிறதுக்காக அதுல வர்ற ஒரு காய் ஒன்று இருக்கான், அது உதவி செய்யும். ஆனா அதே நேரத்துல அதை அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கே ஆபத்து வந்துடும். ஆனா அது அவருக்கு தெரியல, அதை கொண்டாந்து அதை போட்டுட்டான். அங்கதான் பாக்கிறமே 39வது வசனத்தில் அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது இருந்தது. அதாவது கொண்டாந்தவனுக்கும் அது தெரியல, அங்க இருந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களுக்கும் கூட அதை பற்றி அவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கல. ஏதோ ஒரு நல்ல கீரையை தான் கொண்டாந்து இருக்கிறான், இன்னைக்கு நாளைக்கு கூழெல்லாம் செஞ்சு நல்லா குடிச்சு சந்தோஷமா இருக்கலான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதை பத்தி காமெண்ட் ஒன்னு கொடுக்கின்ற மேத்யூ ஹென்றி, அவர் நல்ல ஒரு காமெண்டேட்டர். அவர் என்ன சொல்லுகிறாரு, ஒரு சிரிப்புக்கு ஏற்படுத்துற விதமா, தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் இயற்கை தத்துவத்திலும் கீரை வகைகளின் தன்மையை பற்றியும் கொண்டிருந்த ஞானத்தை விட இறையிலும் வேதத்தை கற்றுக் கொள்வதுமே கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதில் இதை பத்தி ஒன்னு அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கிற இறையில் தெரிஞ்சிருந்த அளவுக்கு எந்த கிரிய சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கலன்னு அவர் சொல்றாரு. இப்படித்தான் அந்த கூழ் அன்னைக்கு தயாராகினது. ஆனா கூழ் தயாரித்த அடுத்து நம்ம பார்க்கிறோம், அங்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. சரிங்களா, 40வது வசனம் சொல்லுகிறது என்ன, அந்த கூழை அவர்கள் ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழை எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிடக்கூடாமல் சாப்பிட முடியாமல் அவர்கள் கதறி சத்தம் போட்டார்கள்னு பார்க்கிறோம். சரிங்களா, இப்ப அங்க வந்து ஜனங்கள் சாப்பிடுகிற பொழுதுன்னா இப்ப தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் மட்டுமல்ல அதுக்கு கூட இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் 40வது வசனத்துல. ஆனா ஆங்கில வேதத்துல அதை அவர்கள் மென் சாப்பிடும்படியாக சொல்லுகிறது. ஆகவே அதை ஜனங்கள் நம்ம எடுக்க முடியாது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களாகத்தான் நம்ம எடுக்கணும். அதுவும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாம் ஆண்களா தான் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா, ஆகவே அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு வார்த்த பொழுது அத அந்த கூழை எடுத்து வாய்க்கு கொண்டு போகிற பொழுது சாப்பிடுவதற்கு அவருக்கு அதுல இருந்து வந்த மனமோ அல்லது வாயில வைத்து அதுல வந்த டேஸ்டோ ஏதோ அவங்களுக்கு நல்லா உணர்த்திருச்சு, இது சாப்பிடக்கூடாத ஒரு பதார்த்தம், இத குடிச்சோன்னா நம்ம இல்லாமலே போயிடும். இல்லன்னா அவன் ஏன் அப்படி கத்துறான், தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று அவர்கள் சத்தம் போட்டார்கள். சாப்பிடுறதுக்கு இது சரியில்லை, அழிவுக்கு தான் இது உதவியா இருக்க போகுதுன்னு சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்துல தான் எலிசா இந்த அற்புதத்தை செய்தார். அந்த இடத்துல என்ன செய்தார், 41வது வசனத்துல பார்க்கிற பொழுது அந்த அற்புதம் ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லை. அவர் ஒன்னும் எழும்பி நின்று கைகளை எல்லாம் வானத்துல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி எதுவும் பெருசா செய்யல. பாத்தீங்களா, நாகமான் வந்து அவனுக்கு ரொம்ப மோசம் உடம்பு, ஏன் தொழுநோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா அதையெல்லாம் ரொம்ப காலமா மறைச்சு வாழ்ந்தான். ஒரு சின்ன சிறுமி அவனுக்கு வீட்டுக்குள்ள போய் அந்த அவனுடைய மனைவிக்கு வேலையாளா இருந்தவர், நீங்க எலிசா கிட்ட போனீங்கன்னா இஸ்ரவேல அவர் சுகமாக்கி விட்டுருவார்னு சொல்றதுக்கு நாகமான் என்ன செய்தான், பெரிய தார தப்பட்டையோட எல்லாம் அடிச்சு பெரிய ஒரு போர் வீரர்கள்லாம் படையே கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப அகங்காரத்தோடையும் ஆணவத்தோடையும் எலிசாவுக்கு கொடுக்கறதுக்காக தங்கம் வெள்ளி அதெல்லாம் பெட்டி பெட்டியா கொண்டு அங்க வந்த பொழுது அவன் என்ன செய்தான், எலிசா தன்னை பார்ப்பதற்காக இறங்கி வந்து ஒரே தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தன்னை சுகமாக்கணும்னு தான் அவன் நினைச்சான். சரிங்களா, அப்பவும் எலிசா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல, அதான் வீட்டுல இருந்து வெளியவே வரலையே, அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ போயிட்டு இந்த யோதா நிலையில 7 தடவை முழுங்கி எழுந்துரு, எல்லாம் சரியா போயிருவன்ட்டாரு. பாத்தீங்களா, இப்பவும் எலிசா அங்க ஒன்னும் பெருசா கையெல்லாம் ஒசத்தி பெரிய ஜெபம் எல்லாம் செய்து மக்கள் எல்லாம் பாக்குற அளவுக்கு ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு நாடு பூரா எல்லாம் ரொம்ப பேர் பிரசங்கம் பண்றத விட்டுட்டு மக்களுக்கு பிணி தீக்கிறோம் அது தீக்கிறோம்னு என்னென்னமோ எல்லாம் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கிறான். ஆனா இங்க பார்த்தா ரொம்ப சாதாரணம், உண்மையிலேயே சொல்ல போனா சர்வ சாதாரணம். அத வாசிக்கிற நேரத்துல கூட அந்த வசனத்தை அந்த அற்புதம் நம்ம கண்ணை விட்டு தப்பி போன மாதிரி இருக்கும். ஆனா அப்படி ஒண்ணும் பெருசா ஒண்ணுமே இல்லை, இது ஒரு அற்புதமான எல்லாரும் கேட்கிற அளவுக்கு அது நடந்துச்சு. என்ன செய்தாரு, 41வது வசனத்துல பாருங்க, அவர் ஒருத்தனை பார்த்து மாவை கொஞ்சம் இருந்தா கொண்டார் அப்படின்னார். அவர் கொண்டாந்தான் அந்த மாவை தூக்கி பானையில போட்டார். பார்த்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், நல்லா சொல்லுங்க. நம்ம மனைவிமார் வீட்டுல எதையும் சமைக்கிற நேரத்துல ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியும், ஒண்ணும் பெருசா தெரியாது, ரொம்ப ரொம்ப தண்ணியா போயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கட்டியாக்குறதுக்காக மாவு போடுவாங்க, போடுவாங்க இல்லையா, அப்ப கொஞ்சம் திக்கா வந்துடும், அதுக்காக மாவு போடுவாங்க, அது நல்லதுக்கு. ஆனா இவர் என்ன செய்யறாங்க, இது வந்து செத்து போயிடும், அதை குடிச்சா நீ மாவு கொண்டாந்து அதுல போட சொல்ற ஒரு வசனம், அது பாரி வசனத்துல. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையிலே போட்டார். இது போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். இது ஒரு அற்புதமா? உண்மையிலேயே இந்த 20வது நூற்றாண்டில் நம்ம ஊர்ல இருக்கிற எந்த ஒரு அற்புதம் செய்யறவனும் இதை பார்த்து காப்பி அடிச்சு செய்ய மாட்டான். ஏன்னா இதுல ஒண்ணுமே விஷயமே இல்லை. நீங்கள் அற்புதம் செஞ்சா அது கொஞ்சம் அதிரடியா இருக்கணும்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எதுவும் பெருசா இருக்கணும். நாகமானுக்கு கூட அன்னைக்கு பயங்கர கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. ஏதோ பெருசா செஞ்சு எல்லாரும் பாக்குற மாதிரி தனக்கு ஒண்ணு கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு நான் பெட்டி பெட்டியா அவனுக்கு கோல்டு கொண்டாந்துருக்கிறேன். இவன் பாட்டுக்கு இந்த அழுக்கு நீர்ல போயிட்டு என்ன குளிக்க சொல்றானே அப்படின்னு தான் அவனுக்கு கோபம் வந்துச்சு. இங்கேயும் கூட இது வந்து உண்மையிலேயே எல்லாம் பார்த்து இதை விட முட்டாள்தனம் ஒண்ணு இருக்க கூட இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமாக, ஒரு அப்சர்ட் காரியமாதிரி தான் நமக்கு தெரியும். யாரு அவர் மாவை போட்டு எப்படியா சரிப்படுத்த முடியும்? இப்ப சில நேரம் நமக்கு உடம்பு வலி வந்து சரியா ரொம்ப மோசமா இருக்குது, டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னு நாலஞ்சு கேள்விய கேட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம இந்த குசியை போய் சாப்பிட்டுக்குன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன கொஞ்சம் பதறி போயிட மாட்டோம்? அங்கேயே ஒன்னும் சொல்லாட்டியும் கூட இந்த ஆட்ட வந்ததுக்கு வேற எங்கேயும் போயிடலாமேன்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சாதாரண வெறும் மாவு, அது ஒண்ணுமே விசேஷம் இல்லை. அதை கொண்டாந்து போட சொல்றாரு, அதை போட்டு ஏதாவது நடக்குமா? ஒரு விஷமாக போய்விட்ட ஒரு கூலை ஒரு வெறும் மாவை போட்டு சுகமாக்கி இருக்கிறத எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? உலகத்திலேயே யாரும் அப்படி சிந்திக்கிறது இல்லை. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாதாரணமா மனுஷன் சிந்திக்காத ஒரு வழிய அவர் அந்த தீர்க்க தரிசி மூலமா செய்கிறத பார்த்து யாருமே செய்ய மாட்டோம். உங்களை ஒருத்தருமே நினைக்க மாட்டீங்க. ஒரு விஷத்தை மாவை போட்டு சரிப்படுத்துறது நடக்காது. ஏன்? அந்த மாவையும் விஷமாக்கி அதை குடிச்சு சாகிறது மட்டும்தான் அங்க நடக்கும். அப்படியான ஒரு காரியத்தை எலிசா செய்தார். இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து எப்பவுமே இந்த சாதாரணமான விதத்துல எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். நீங்க வந்து இதே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதை வாசிக்க போறதில்ல, ஆனா 20-21 வசனங்களை போய் வாசிச்சு பார்த்தா எலிசா இதே மாதிரி செஞ்சிருக்கார். எரிக்கோல அந்த தண்ணி சப்ளை எல்லாம் ரொம்ப மோசமா போச்சு. அவர் என்ன செய்யறாரு? போயிட்டு கொஞ்சம் உப்பு கொண்டா அப்படியே அந்த உப்பு தூக்கி போடு, எல்லாம் ஓகே. தண்ணி சப்ளை எல்லாம் பியூரிஃபை பண்ணப்பட்டு சுத்தமாகி விட்டது. ஆகவே நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனா அதைத்தான் செய்து ஆண்டவர் ஒரு மகா பெரிய அற்புதத்தை அங்க செய்தார்னு பார்க்கிறோம். இப்ப இதையும் கூட இங்க நடந்த இந்த காரியத்தை பத்தி ஒரு காமெண்டேட்டர் இதுக்கு விரிவுரை எழுதின, விளக்க உரை எழுதினவர் சொல்லுகிறாரு, சர்வ வல்லவரான கர்த்தரின் கையிலே ஒரு கையளவு மாவு சாவை விரட்டி நரகத்திற்கு ஏமாற்றத்தை விளைவித்து பூமியில் உப்பாக இருப்பவர்களை பாதுகாத்து இந்த உலகத்து திருச்சபை தொடரவும் காரணமாயிருந்தது. எவ்வளவு தூரம் அதை பாக்குறாருன்னு பாருங்க. ஏன்னா இந்த தீர்க்க தரிசி புத்திரர்கள் எல்லாம் அதை குறித்து செத்து போயிருந்திருந்தா அப்புறம் திருச்சபை எப்படி தொடர்றது? இவங்கெல்லாம் வேணுமா இல்லையா? இவங்கல வழியில வரவேண்டியவர்கள்லாம் அவசியமா இல்லையா? இத்தனையும் ஆண்டவர் எதை வச்சு செய்தார்? ஒரு கையளவு சாதாரண மாவை வச்சு. சாவை விரட்டி நரகத்துக்கு ஏமாற்றத்தை விளைவித்து தன்னுடைய பிள்ளைகளையும் காத்து இந்த உலகத்தில் திருச்சபை தொடர அந்த அற்புதம் காரணமாக இருந்தது. நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. ஆண்டவர் செய்யற நேரம் நம்ம கூட சில நேரம் ரொம்ப மோசமான ஏதாவது வியாதி இருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதை யோசிக்க கூடாது. இந்த வெறும் ஜெபத்தானது போயிருமா? சரி, நாளைக்கு நீங்க எழும்புற நேரம் அது சரியா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்றது? இந்த ஜெபத்தினால வராம எதால வந்திருக்க முடியும்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம்தான். இதுக்காக தலையீழெல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு நல்லா காது கேட்கும். அந்த ஜெபம் பண்ணிட்டு அவர்களை நம்பிடணும். அவர் எப்ப செய்யணுமோ அதை அந்த ஆண்டவர் அதன்படி செய்து விடுவார். அதே போலத்தான் இங்க இந்த அற்புதம் நடந்தது. ஒரு சாதாரண விஷயம், இதுல ஒண்ணு பெருசு இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியத்தை செய்து ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசியின் மூலமாக அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். அப்ப 41 வாசிக்கிறோம், அதை அவர் செய்த பொழுது ஜன அவர்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு ஊத்து என்று சொன்னார். அப்புறம் பானையில் போஷம் இல்லாமல் போய்விட்டது. அதாவது அதுல இருந்த ஆபத்து அந்த நிமிஷமே அகன்று போயிட்டதுன்னு பார்க்கிறோம். இப்ப இந்த அற்புதத்திலிருந்து நம்ம படிக்க வேண்டியது என்ன? அது முக்கியம். ஆனா இது ஒரு சின்ன 2-3 வசனங்களுக்குள்ள ஒரு அருமையான காரியத்தை எலிசா செய்தது. நம்ம ஆத்மீக ரீதியில பயன்படுவதற்காக நமக்கு வெளிப்படுத்தலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன படிக்கிறோம்? முதலாவது நம்ம படிக்கிறோம், நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர். அவர் வந்து இப்ப நாடு பூரா மோசமா இருந்ததுக்கு காரணம் என்ன? அந்த கர்த்தரை விட்டு விலகி போய் சிலைகளை வழிபட்டதுதான். எந்த ஜீவனுள்ள கர்த்தரை நம்ம அங்கீகரித்து அவரை வழிபட்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணுமோ அவரை விட்டு விலகி போய் எதையோ மனுஷன் கும்பிட்டுகிட்டு இருந்தான். ஆனா அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரை தவிர வேறு தேவர்கள் இல்லை, அவரை தான் நம்ம வழிபடணும். இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு காலப்பகுதியில ஆண்டவர் தன்னுடைய மக்களுடைய உதவிக்கு வருகிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் அந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களை காப்பாற்றுகிறார்னு பார்க்கணும். தான் செய்த அந்த அற்புதத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தார். அதன் மூலமாக அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நானே ஜீவனுள்ள தேவன், என்னை நம்பியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்று சொல்றார். இஸ்ரேலில் இருக்கிற மாலை எல்லா பேருமே கூட அந்த பாகால வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் பக்தி உள்ளவர்கள் தொடர்ந்து அந்த ஜீவனுள்ள தேவனில் விசுவாசம் வைத்திருந்தார்கள். இப்ப இந்த நேரத்தில் இது நடந்தது, அந்த நாடே ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிற நேரத்தில் பாத்தீங்களா. ஆகவே எலிசாவின் மூலமாக ஆண்டவர் மறுபடியும் இந்த அற்புதத்தை செய்து தன்னுடைய மக்களுக்கு தான் ஜீவனுள்ள தேவன் என்பது மட்டுமல்ல, நான் தொடர்ந்து உங்களுடைய குறைகளை போக்குவேன் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நீங்க அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நேரத்தில் நம்புறீங்களா? நீங்க கேட்டு பார்க்கணும், யார விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறீங்க? இது நம்ம நம்மளையே ஆராய்ந்து பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா ரொம்ப பேரு ஒரு ரிலிஜன் மாதிரி வெறும் மதமா இயேசுவை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கை மாறல, உங்க இருதயத்துல தொடர்ந்து அன்றாட மனம் திரும்புதல்கள் ஏற்படல, உங்க குற்றம் குறைகளை வார்த்தையின் அடிப்படையில உணர்ந்து அதை மாற்றி வைக்கிற பக்குவம் இல்ல, ஒரு போலித்தனமான வாழ்க்கையை உள்ளுக்குள்ளாகவே ரகசியமா வாழ்ந்து வெளியில விசுவாசி மாறி நடந்துக்கிறோம். நான் சொன்னல ஏதாவது தவறு இருக்கிறதா? நீங்களும் யோசிச்சுப்பாங்க, நல்லா யோசிச்சுப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம உண்மையானவர்களாக இருக்கிறோம்? நாம நீங்க தான் உங்களை கேட்டு பார்க்கணும். ஏன்? உங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சவர் ஆண்டவர் தான், உங்களுக்கும் தெரியும். நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் போய் நல்ல நிலைமைக்கு நம்ம திரும்புவோமானால், அப்படி ஆண்டவர் அதை நமக்கு செய்தாரானால், நான் அது உண்மையிலேயே அது அனுபவிக்கிறதுக்கு பாத்திரம் உள்ளவனான்னு கேட்டு பார்க்கணும். ஏன்? நம்ம வாழ்க்கை சரியில்லாம இருந்தா, நம்ம தவறான வழியில போய் கொண்டிருந்தா, ஆண்டவர் அசட்டு பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தா, நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் அந்த தேவனுக்காக விசுவாசத்தோடு வாழ்வதற்கான காரியங்களை செய்யாம இருந்தா, அது எவ்வளவு பெரிய மோசம் தெரியுமா? அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப மோசமானது. இப்ப பாருங்க, நம்ம நார்மலாவே நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப நீங்கன்னா பல நாட்டுல இருந்து வந்துடுங்க, நான் தமிழ்நாட்டை சொல்றேன், தமிழர்கள் எங்க இருக்கிறாங்களோ அது எல்லாம் அந்த வியாதியும் இருக்குது. நேரத்துக்கே வரமாட்டோம், வருவோமா? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், அப்புறம் தான் வாருது. ஆனா இந்த கொரோனா காலத்துல கூட நம்ம அந்த விஷயத்திலையும் மாறாம இருந்தா ஆண்டவர் ஏன் நம்ம அழிக்க கூடாது? நீங்களே பதில் சொல்லுங்க பாப்போம். அவர் என்னைக்குமே நேரம் தவறாத தேவனே. அவர் செய்த படைத்த எல்லாத்திலையுமே ஒழுங்கு இருந்தது. நேரத்துக்கு வாரதுங்கிறது நீங்க சாதாரணமா நினைக்கலாம், ஆனா ஆண்டவரை பொறுத்தவரை அது என்ன தெரியுமா பாக்குறாரு, நீ ஒழுங்கு இல்லாதவன், நீ ஒழுங்கு இல்லாதவன் தான் பாக்குறார். அவர் வேறப்படி பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் சபையில கூட ஒரு வாலிபன், அவனுக்கு இது ஒரு பிரச்சனை. நான் அங்க சொல்லியிருக்கிறேன், நீ வந்து ஒரு 4 o'clock வச்சுக்கிட்டு எழும்பணும். ஏன்னா நீ வந்து மத்தவங்களை காக்க வைக்கிறது, இதெல்லாம் உன் வாழ்க்கையில ஒழுங்கு இல்லாததுனால மத்தவங்களையும் நீ ஒழுங்கா இருக்க விடுற இல்ல. நம்ம அதை யோசிக்கிறோமா? ஜீவனுள்ள தேவன் அப்படி நடந்துடுவாரா? நீங்களே ஒரு கடுமையான வியாதியோட படுத்திருக்கிறீங்கன்னு வச்சுங்க. டாக்டரே சொல்லிட்டாரு அரை மணி நேரம் தான், அப்புறம் போச்சியா, ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் 3/4 மணி நேரம் லேட்டா வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஆகும்? அப்படியான ஒரு ஆண்டவரை நம்ம வணங்கலையே, வணங்கலையே. நாம தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட அவர் நம்ம பாதுகாக்கிறார். எவ்வளவு பேர் தூக்கத்துல செத்து இருக்கிறாங்க தெரியுமா? என் பிரதரன் லா ஒருத்தன் தூக்கத்திலேயே போயிட்டான், ஆனா எந்த வழியும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம இத்தனை காலம் வாழணும்னு விதிச்சிருக்கிறாரு, நாமளே அதை பத்தி யோசிக்கிறதுல சந்தோஷமா படுக்க போயிடுறோம். அவ மூச்சு சீரா ஓடுறதுக்கும் ஹார்ட் சரியா இயங்குறதுக்கும் மத்த சரீரம் எல்லாம் சரியா போறதையும் பார்த்துக்கிறாரு அந்த தேவன். அவர் எதுலையுமே குறை வைக்கிறது இல்லையா? அப்ப நாம இந்த கொரோனா காலத்துல கூட ஒரு லேட்டா வந்துட்டு இருந்தா எந்த அளவுக்கு அந்த ஒழுங்கின் தேவனை மதித்து அவருக்கு சாட்சி உள்ளவரா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப தெரியுதா நம்ம தப்பு செய்யறவங்கன்னு? தெரியுதா? அவிசுவாசிய சொல்றேன், எது கேட்டாலும் அசைய மாட்டேங்கிறானே, என்ன பிரச்சனைய கொண்டு வந்தாலும் திருந்துறானே இல்லைன்னு. நம்ம திருந்துறோமா? நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் ஒவ்வொன்னா அது சின்னதோ பெருசோ இதெல்லாம் மாத்திக்காத ஒரு இருதயம் நமக்கு இருக்குதா? அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பதுனால நாம் அந்த தேவன் எப்படியான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் பிரதிபலிக்க வேண்டியவரா இருக்கணும். அது நம்மள இருக்கணும், நம்ம செய்கிற செய்கைகள்ல இருக்கணும், நம்முடைய சிந்தனையில இருக்கணும், நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடத்தையில இருக்கணும். இரண்டாவது, இந்த அற்புதம் நமக்கு சில பாடங்களை கொண்டு வருகிறது. என்ன பாடங்கள்? அன்னைக்கு எலிசா செய்த அற்புதம் கொண்டு வருகிறது. ஆண்டவர் வந்து முதலாவது நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களையும் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அவருக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை, எதையுமே செய்யக்கூடியவர். தன்னுடைய இறையாண்மை உள்ள அவர் தேவன், சர்வ வல்லமை உள்ளவராக இருப்பதனால அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் தான் சிருஷ்டிகர், அதாவது படைப்பின் தேவன், படைத்தவர்னு பார்க்கணும். வேதத்தில் நம்ம எடுத்திருக்கின்ற வாசிக்கிற பொழுது இஸ்ரவேலின் வரலாற்றை, ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், ஒன்னு மாத்தி ஒன்னு அந்த அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்படி அவர் அந்த பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்த பொழுது ஒரு ஒரு கிரைசிஸ், ஒரு சூழ்நிலையில, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு காலத்துல தான் அந்த மாதிரியான அற்புதங்களும் நிகழ்ந்திருக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி அந்த அற்புதங்களை எல்லாம் அந்த ஆண்டவர் செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திட்டத்தின்படி தன்னுடைய மீட்பை இந்த உலகத்துல நடத்தி செல்வதற்காக தான் அதை அவர் செய்திருக்கிறார். மோசைய பாருங்க, அவன் மோசைய வழி நடத்தி அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரணும். அப்படி அவர்கள் வெளியே கொண்டு வந்து அவள் ஒரு நாடாக அமைப்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அது நடத்துவதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஏன் அவன் பார்வன் விடவே மாட்டேன், நானே என்ன சார் சொன்னாலும் விட மாட்டேங்கிறான். அவன் ஆண்டவர் என்ன செய்தார்? அருமையான அதிரடியான அற்புதங்களை எல்லாம் செய்து மனுஷன் இப்படியெல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச எண்ணி பார்த்திருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் செய்து தன்னுடைய மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா இப்ப பார்க்கிறோம், எலியாவின் மூலமாகவும் எலிசாவின் மூலமாகவும் அதிரடியான அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இனி பாபிலோன்ல சிறை பிடிக்கப்பட்டிருந்த காலத்தில் அந்த யூதர்களை எல்லாம் திரும்பி அவங்க வந்து அந்த கோயிலையும் கோயிலின் மதில்களையும் கட்டுவதற்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பாருங்க. புறஜாதி ராஜாக்களே அவர்கள் அனுமதி கொடுத்து அனுப்பி வைக்கிறான் அதை செய்வதற்கு. ஆகவே ஆண்டவர் ராஜாக்களையும் பயன்படுத்தி அவிசுவாச ராஜாக்களையும் பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த அற்புதம் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்? தன்னுடைய மக்களாகிய அந்த தீர்க்க தரிசியின் புத்திரர்களுக்கு அவர் வாழ்வு கொடுப்பதற்காக அதை செய்தார். பாத்தீங்களா, அது ஆண்டவர் செய்கிறது. இது மட்டும் இல்லாம இதே இதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் மூலமாகவும் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் ஆண்டவர் நடத்தியதுக்கு காரணம் என்ன? மீட்பின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. ஆனா இந்த நேரம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி காலம். ஏன்னா நாடு ரொம்ப மோசமா ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தது. அந்த மாதிரியான நேரத்துல தேவன் தான் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த அற்புதங்களின் மூலமாக காட்டுகிறார் என்பதை நாம பார்க்கிறோம். பாத்தீங்களா, இதே மாதிரிதான் ஆண்டவர் நாம வாழ்கிற காலத்திலையும் இதை செய்யக்கூடியவரா இருக்கிறார். அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கும் அதை செய்யக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதாவது இந்த சுவிசேஷம் இந்த உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அவருக்கு சாட்சியா பிரசங்கிக்கப்படும். அப்படி எல்லா நாடுகளுக்கும் இனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை மீறாத தேவன் அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நிச்சயமாக தொடர்ந்து அற்புதங்களை செய்வார். 14th century பார்க்கிற பொழுது கிறிஸ்தவமே இந்த உலகத்துல இல்லையோன்னு நிலைமை இருந்துச்சு. 12 centuries ரோமன் கத்தோலிக்க மதம் வளர்ந்து போய் யாரும் வேதமே வாசிக்க முடியாத ஒரு மோசமான கட்டத்துல இருந்த பொழுது வேதத்தை வாசிப்பவர்கள் அதை மொழிபெயர்ப்பவர்கள் எல்லாம் மரணம் என்று ஒரு நிலை இருந்த காலத்துல ஆண்டவர் அதை எல்லாம் மாற்றினார். மார்ட்டின் லூத்தரையும் ஜான் கல்வின் மாதிரி மனிதர்களையும் எழுப்பி அதிரடியாக ஆண்டவர் மாற்றி மறுபடியும் கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ சபைகளும் உலகத்துல ஏற்படுவதற்கு அவர் கிரியை செய்தார்னு பார்க்கிறோம். அதுக்கு பிறகு கூட நீங்க முன்னால போய் பார்த்தா அந்த 400 dark ages அப்படின்னு இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஏன் இஸ்ரவேலர்களுடைய மோசமான நடத்தை ஆண்டவருக்கு பிடிக்காம போய் அத்தனை காலத்துக்கும் ஆண்டவர் இந்த உலகத்திலேயே இல்லையே இருக்கலையோ என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு இருண்ட காலமாக இருந்தது. அதுக்கு பிறகுதான் இயேசு வந்தார். யோவான் ஸ்நானன் முதல்ல வர இயேசு வந்தார்னு பார்க்கிறோம். அதுக்கு தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. நாம காலத்துல கூட நம்ம எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். சத்தியம் கேட்கறதுக்கு யாருமே ஆர்வம் இல்லை. எல்லாருக்கும் சுகம் வேணும், சரீர சுகம் வேணும், பொருள்கள் வேணும். எவ்வளவு சீக்கிரமா சுலபமா ஒரு சுகமா இருந்துட்டு போறதுக்கு என்ன கிடைக்கும்னு தான் பாக்குறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வேத வார்த்தையை கேட்பதற்கு மனுஷன் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறான். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, ஆண்டவரே ஏன் ஒரு ஆத்மீக எழுப்புதலை நீ உண்டாக்க கூடாது, ஏன் லூத்தர் மாதிரியும் காவின் மாதிரியும் இப்படி அதிரடி பிரசங்கிகள் நம்ம இனத்துல நீ ஏன் எழுப்ப கூடாது. நல்ல சபைகள் இல்லாம இருக்குது ஆண்டவரே, கொஞ்ச சபைகள் தான். மற்ற இடத்துல எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க போதகர்கள். அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒழுக்கம் கூட சரியில்லை, பேச்சு சரியில்லை, நடத்த சரியில்லை. ஏன் நல்ல சபைகள் நம்ம நாட்டிலயும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலையா, ஜபிக்கலையா? அவரால் முடியும், அவரால் முடியும். அவருடைய திட்டப்படி எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவரால் நிச்சயமா முடியும். நாங்க நம்பிக்கை வைக்கணும்.
நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும், அவர்களை நம்பி ஜெபம் பண்ணணும், அது நடக்கவே நடக்கும். அடுத்துதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது, இங்க நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குது. இந்த நடந்திருக்கிற ஒரு அற்புதம் கிறிஸ்தவர்களுக்கு என்ன விதத்தில் இது ஆறுதலா இருக்குது? பாமியோடு ஆண்டவருக்காக தொடர்ந்து பணி செய்வதற்கு நமக்கு இது ஆறுதலா இருக்குது. ஏன் இந்த தீர்க்க தரிசியின் புத்திரர்கள் இவ்வளவு கடுமையான பஞ்சத்தையும் பலவிதமான துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருந்த பொழுதும் அவங்க எல்லாம் வேதம் கத்துக்கிறாங்க. எலிசாவிடத்துல இருந்து வேத சத்தியங்களை மற்ற இடத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய தேவைகள் நிறைவேறல, ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் வந்து அவளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார். இது மட்டும் மொத தடவை இல்ல, எத்தனையோ தடவை எலிசா வந்திருக்கிறார், எத்தனையோ தடவை எலிசாவை பயன்படுத்தி ஆண்டவருடைய தேவைகளை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே போகிறார். ஆண்டவர் அவர்களை கைவிடல. எவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் தேவன் அவளுக்கு உதவி செய்திருக்கிறார் என்பது ரெண்டு ராஜாக்களை வாசித்து பாருங்க. அடிக்கடி நம்ம அதை பார்க்கிறோம். அவரை பாதுகாத்துக்கிட்டார் ஆண்டவர். இந்த இடத்துலயும் ஆண்டவர் வந்து அவளுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். தாழ்மையோடு நீ என்னில் தங்கி இருந்து எனக்காக நீ பணி செய், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி. அதே விதமா நாம மிகுந்த தாழ்மையோடு நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து நம்முடைய திறமைகளையும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஆண்டவருக்கு நம்ம பணி செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார், நமக்கும் உதவி செய்வார். இந்த கொரோனா வைரஸ் நம்ம எல்லாம் சுத்தி ஒவ்வொரு நாளும் அதை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், இது போகுமா, இன்னும் சத்தவனதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்களா, எங்க போய் முடிய போகுது, இதெல்லாம் யோசனை நிறைய இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்ல, ஆனா இருந்தவன் கூட நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. உங்க கையில ஒண்ணும் இல்ல, என் கையிலயும் ஒண்ணும் இல்ல. இப்பதான் இது பாரபட்சமே இல்லாம நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் எல்லாமே குழம்பி போய் தான் இருக்கும். யாருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. எதையாவது செய்யணும், செய்யாம இருந்தா சரியில்லைன்னு சொல்லி செய்ய பாக்குறாங்க, பிறகு என்ன செய்யறாங்க, பின்னோக்கி போயிடலாம். சவுத் கொரியாவில் நடந்துச்சு இல்லையா, பாட்டுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விட ஒரே ஒருத்தன் 40 பேருக்கு அந்த வைரஸ் கொண்டாந்து இப்ப 1500 பேருக்கு கூட அது வந்திருக்கும்னு அவங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிற காரியத்தை செய்யறாங்க. 1200 பார்ஸ் மூடப்பட்டு விட்டு. ஆகவே மனுஷன் என்ன பண்றான், அவனால் ஒன்றும் பண்ண முடியல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யணும், இந்த நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணை செய்வார், அவருக்கு விசுவாசமா இருக்க பார்க்கணும். அந்த ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். அந்த எலிசா ஒரு வேத புத்தகம் மாறி இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு. ஏ எலிசா வந்தா தான் அவர்கள் வேதம் படிக்கிறார்கள், வேதம் கேட்கிறார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். அதே போல நம்முடைய தேவன் நம்ம எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம தாழ்மையோட அவர்கள தங்கி இருக்கணும். அவளுக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்ல, ஆனா எலிசா மூலமா சாப்பாடு வந்துச்சு. பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்ல, அங்க போய் சுத்தி பார்த்து கீழேன்னு நம்பி கொண்டு வந்ததும் கூட ஒரு விஷச்செடி மாதிரி இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு சாப்பாடு போட்டார், அன்னைக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றி வைத்தார். இதே விதமா ஆண்டவர் நமக்கும் செய்வார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். நீங்க தேவன் சுவாசிக்கிறவர்களாக இருந்தா, அவர் வழியில போகிறவர்களாக இருந்தா, நீங்க எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் என் மேல போட்டுட்டு நீ என்னில் தங்கியது, தொடர்ந்து என்னுடைய சத்தத்தை கேளு, என்னில் நம்பியது, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ள, இவர்களை எல்லாம் நான் பாதுகாக்கலையா. உண்மையில இந்த காலத்துல படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ரெண்டு ராஜாக்கள். நம்ம கூட ரொம்ப மோசமான நிலையில இருந்தாங்க, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போயிடல. இன்னும் 2 மாசம் 3 மாசம் போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனா இன்னும் நம்ம அங்க போயிடல. ஆனா அந்த தேவன் வந்து அவருடைய குறைகளை கேட்டார், அவளுக்கு உதவி செய்தார், அவளுக்கு ஆறுதல் அளித்தார்னு பார்க்கணும். நீங்க தாழ்மையோட ஒரு உண்மையான மெய்யான கிறிஸ்தவர்களா இதிலிருந்து ஆறுதல் அடைந்து ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்க போறீங்களா, தொடர்ந்து அவரை நம்ப போறீங்களா,
எப்படி இருக்க போறீங்க? இது ஒரு சின்ன ஒரு அற்புதம், ரெண்டு மூணு வருஷத்துல மட்டும்தான் இருக்கு, ஆனா அது ஒரு மாபெரும் அற்புதம். அது சின்னதா நமக்கு தெரியலாம், ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் அதன் மூலமா செய்திருக்கிற அந்த ஆண்டவரை நம்ம நம்புகிறோம். எந்த அளவுக்கு உங்க விசுவாசம் இருக்கிறது அந்த தேவன் மேல, அதான் நீங்க கேட்டு பார்க்கணும். ஆண்டவரை இதுவரையும் விசுவாசிக்காம நீங்க யாராவது இருந்தா, ரொம்பவும் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிக்காம அவரை யோசிச்சு பாருங்க. வாலிபர்கள் இருக்கிறீங்க, சின்ன வயசுல பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு யாருக்குமே தடை இல்லை தெரியுமா? யாருக்குமே தடை இல்லை, யாரும் அவர்கிட்ட வரலாம். அதனாலதான் நீங்க பெற்றோர்கள் எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுங்க, சின்ன வயசுல சொல்லி கொடுங்க. அந்த சின்ன வயசுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் பேசக்கூடியவரா இருக்கிறார். என்னுடைய மகள் முத முறையா இயேசுதான் ஆண்டவர்னு சொன்னது 6 வயசுல, ரொம்ப பிறகுதான் பேப்டிசம் கொடுத்தோம். ஆனா ஆண்டவரோட பேசிட்ட அந்த வயசுல கூட, அது அவன் இன்னைக்குமே திரும்பி பார்க்கல, இன்னைக்கும் உறுதியா அதே பாதையில போயிட்டு இருக்கிறான். ஆகவே நம்ம சின்ன பிள்ளைதானேன்னு பார்க்க கூடாது, நம்ம ஆண்டவரை பத்தி பேசணும், ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்படியான காரியங்களை செய்யணும். அவர் நிச்சயமா கைவிட மாட்டார், தன்னுடைய கிரியைகளை தன்னுடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு போகின்ற அந்த தேவன்ல நம்ம நம்பி இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம் இப்பொழுது. அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, எலிசாவின் மூலமாக பெரிய அற்புதத்தை நீ செய்தீர். ஒரு சில வசனங்களில் மட்டுமே அதை நாம் வாசிக்கிறோம், இருந்த பொழுதும் கூட அந்த அற்புதத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய குறையை தேவையை நீர் நீக்கி இருக்கிறீர் ஆண்டவே. அவருடைய தேவை பெரிதாக இதை வாசிக்கிறவர்களுக்கு படாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை பொறுத்த அளவில் அவர்கள் உணவு இல்லாமல் பட்டினி கிடந்திருக்கிறார்கள், அடுத்த வேளை என்ன நடக்குமோ என்று தெரியாது இருந்த அந்த நிலையிலே, ஒரு பெரிய பஞ்சம் அந்த நாட்டையே வாட்டி கொண்டிருந்த நேரத்திலே நீர் உம்முடைய தீர்க்க தரிசியை அங்கு அனுப்பி அவருடைய தேவையை நீர் நிறைவேற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படி அவர் போன பொழுதும் கூட அவர்கள் தயாரித்த உணவு விஷமாக கூட இருந்த நிலைமையிலே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு நல்லுணவு அளித்து நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறேன். இப்படி எத்தனையோ தடவை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை செய்த பொழுதும் நாம் தாழ்மை இல்லாதவர்களாக அதையெல்லாம் மறந்து போயிருக்கிறோம். உம்மிடத்திலே ஜெபத்திலே வந்து நன்றி சொல்லக்கூட மறந்திருக்கிறோம். எங்களுடைய குறைகள் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னியும் ஆண்டவரே. நாம் மிகவும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம், எங்களை பொறுத்து எங்களுடைய குறைகளை பொறுத்து எங்களோடு நீர் தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. நாங்கள் திருந்தும்படியாக உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களிலும் கூட அதிகமான மனம் திரும்புதல் எங்களுக்கு ஏற்பட்டு நாம் நல்ல விசுவாசிகளாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். உண்மை அறியாதவர்களுக்கு ரட்சிப்பை கொடும் ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளுகிற பொழுது, உண்மை விசுவாசிக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று எங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? அந்த அருமையான காரியத்தை உண்மை அறியாதவர்கள் மத்தியில் செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாரத்திலும் கூட நாம் சந்திக்கிற வேளைகளில் நீர் எங்கள் மத்தியில் வந்து உம்முடைய ஆவியின் மூலமாக வல்லமையோடு பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்க நாம் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு தடவையும் நீர் எங்களுக்கு உணர்த்தி வருகிறீர். தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் எங்களுக்கு மேலாக தெரிந்து வைத்திருக்கிற நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.